புதுகை பண்பலை நேர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். வாரந்தோறும் திங்கள்கிழமை பார்வை திறன் குறைபாடுடையோருக்கான சிறப்பு நிகழ்ச்சியில் இன்று காஞ்சிபுரம் மாவட்டம் படப்பை அரசு மகளிர் மேல்நிலைப் பள்ளியின் சமூக அறிவியல் பட்டதாரி ஆசிரியர் திருமதி மா அங்குப்பிள்ளை அவர்கள் வழிகாட்டும் வெளிச்சம் பகுதி 42 அவருடைய பள்ளி பருவத்தின் அனுபவங்களை தற்போது நம்முடன் பகிர்ந்து கொள்ள உள்ளார். நேர்கள் அனைவரும் இந்நிகழ்ச்சியை கேட்டு பயன்பெறுமாறு புதுகை பண்பலையின் சார்பாக அன்போடு கேட்டுக்கொள்கிறோம்.
புதுகை பண்பலை நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். வழிகாட்டும் வெளிச்சம் பகுதி 42. இந்த நிகழ்ச்சியில் புதுக்கோட்டை பார்வைத்திறன் குறையுடையோருக்கான அரசு நடுநிலைப் பள்ளியில் தனது தொடக்க கல்வியை பயின்ற திருமதி அங்குப்பிள்ளை என்பவரின் அனுபவ பகிர்வை கேட்டு பார்வை குறைபாடு உள்ளவர்களும் சாதித்து வாழ்க்கையில் முன்னேறி வருகிறார்கள் என்பதை தெரிந்து கொள்ளலாம்.
வணக்கம். என்னுடைய பேர் அங்குப்பிள்ளை. நான் வந்து சமூக அறிவியல் ஆசிரியராக சென்னையில் ஒர்க் பண்ணிட்டுருக்கேன். எனக்கு கல்யாணம் ஆகி 2 பொண்ணுங்க. ஒரு பொண்ணு பிஎஸ்சி நர்ஸாக ஒர்க் பண்ணுற கல்யாணம் ஆகிடுச்சு. சின்ன பொண்ணு இன்ஜினியரிங் படிக்கிறா. எங்கள் வீட்டுக்காரரும் சமூக அறிவியல் ஆசிரியராக ஒர்க் பண்ணுறாரு சென்னையில். நாங்கள் 2 பேரும் ஒரே ஊரில் தான் ஒர்க் பண்ணுறோம். அவர் வந்து ஹையர் செகண்டரி ஸ்கூல், நான் ஹைஸ்கூலில் டீச்சராக இருக்கேன். நான் வந்து எனக்கு சின்ன வயசில் 2 வரைக்குமே நல்லா கண்ணு தெரிஞ்சுட்டு தான் இருந்ததுன்னு அம்மா சொன்னாங்க. அப்போது எனக்கு திடீர்னுட்டு இந்த சுரக்காமான்னு அப்போது வருமா, அந்த காலத்தில் 1980-81 அந்த நோய் வந்து கொஞ்சம் பிரபலமாக வந்துட்டு இருந்ததான். அந்த டைமில் அந்த அம்மா எனக்கும் வந்தது. அந்த மாதிரி வந்த டைமில் தான் எனக்கு அந்த அம்மா வந்தப்போ கண்ணெல்லாம் மூடி திறக்கவே முடியாமல் இருந்திருக்கு. அதுக்கப்புறம் இன்னும் ஒரு நாள் கழித்து திறக்கவே இல்லையாம், பார்க்க முடியலன்னு தெரிஞ்சானே. அப்போல்லாம் சாமி மேலே நம்பிக்கை உள்ளதுனால கோவிலை கொண்டு போய் 6 வச்சுட்டாங்க. கருமாரியம்மன் கோவில்னு சொல்லி பழனி பக்கத்தில் ஒட்டன்சத்திரம் அப்படிங்கிற ஒரு ஊரில் இருக்குது, அங்கே வச்சுருந்தாங்க. 6 என்ன அம்மா அப்பா அண்ணா எல்லாம் இருந்தாங்க. அப்போ அந்த கோவில் விளக்கப்படி வீடு வீடாக போய் கூழ்வாயின் வந்து குடிச்சிட்டு அந்த கோவில் வேலைகளை செஞ்சுட்டு இப்படி தான் என் கூட அம்மா அப்பா அண்ணா எல்லாம் இருந்தாங்க. அப்புறம் எங்கள் அப்பா கொஞ்சம் காலத்துக்கு அப்புறம் என்ன இங்கே இருக்கலை அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிட்டார். அப்புறம் அம்மா அண்ணன் நான் 3 இருந்தோமா. அதுக்கப்புறம் அவர் வந்து சண்டை போட்டு சாமி எங்கே இருந்தாலும் என் பொண்ணுக்கு கண்ணை கொடுத்தா கொடுக்கு, இல்லைன்னா போகுது கொடுக்குற சாமி கோரியை போத்துட்டு கொடுப்போம் அப்படின்னு சொல்லி சண்டை போட்டு அம்மா கூப்பிட்டு வந்துட்டாராம். அதுக்கப்புறம் இப்படியே வீட்டில் தான் என்னை வச்சுட்டு இருந்தாங்க. அப்புறம் அப்பா வேலை செய்ய முடியாது, கொஞ்ச நாள் வேலை செஞ்சுட்டு இருந்தார். அப்புறம் டிபி பேஷண்ட்டாகவும் வீட்டில் தான் இருந்தார். அம்மா இட்லி கடை போட்டுட்டு இருந்தாங்க. இட்லி கடை போட்டிருக்க சமயத்தில் சாப்பிட ஒருத்தர் வருவார், அதாவது செல்லாண்டின்னு ஒருத்தர். அவர் வந்து அரை பருவம் தெரியும் இருக்கு. அந்த காலத்துலலாம் ஜாதி வெறி ரொம்ப இருக்கும் எங்கள் ஊரில், அதனால் அவங்களுக்கு தெரு வந்து தனியாக இருக்கும். அவங்க எஸ்சி காஸ்ட், அதனால் அவங்களுக்கு தெரு தனியாக இருக்கும். அதனால் வந்தார். அப்போ அவருக்கு தெரிஞ்சதுனால இந்த பொண்ணு ஏன் தனியாக உட்காந்துருக்கு அப்படின்னு கேட்டார். அப்போ அம்மா சொன்னாங்க, அந்த பொண்ணுக்கு கண்ணு தெரியாது அப்படின்னு சொன்னாங்க. நீங்கள் உங்கள் வீட்டிலேயே வச்சுருந்தீங்கன்னா இதுக்கு எதிர்காலம்னு ஒன்று இல்லாமல் போயிடும். இவங்களுக்குன்னு தனியாக பள்ளிக்கூடம்லாம் இருக்குது, அதில் அனுப்பி படிக்க வைங்க அப்படின்னு சொன்னாங்க. நாங்கள் படித்ததில்லை, உங்களுக்கு எங்கெல்லாம் அது இருக்குதுன்னு தெரியாது, அதனால் எங்களுக்கு அந்த பள்ளிக்கூடத்துக்கு ஒரு லெட்டர் எழுதி போட்டு என் பொண்ணை சேர்த்துருங்க அப்படின்னு சொன்னாங்க. அதனால் அவர் அந்த காலகட்டங்களில் குந்தமல்லிக்கு எழுதி போட்டார். அங்கே இடம் இல்லைன்னு சொல்லிட்டாங்க, கடலூருக்கு அனுப்பி விட்டுட்டாங்க. அப்புறம் கடலூரில் கொண்டு போய் சேர்த்தாங்க. ஒரு 1.5 வரைக்கும் படித்தேன். அப்பாவால் அவ்வளோ தூரம் வந்து என்ன கூப்பிட்டு போகலான்னு கூப்பிட்டு வந்து வீட்டில் வச்சுட்டார். படிக்கவே வைக்கல, என் பொண்ணு என் கூட இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கிட்டாங்க. அப்புறம் அம்மா தான் சண்டை போட்டு நம்ம இருக்கிற வரைக்கும் வந்து பொண்ணை பார்த்துக்கோம், அதுக்கப்புறம் யாரும் அதை பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு எங்கள் அப்பாவோட பெரியப்பா பையன் வந்து திருச்சியில் ரைஸ் மில்லில் வேலை செஞ்சுட்டு இருந்தார் பாலக்கரையில், அதனால் அவங்க வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. அப்போ திருச்சியில் ஒரு பிளைண்ட் ஸ்கூல் இருக்குது, அங்கே சேர்க்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. அப்போ அதனால் கூட்டிகிட்டு வந்தாங்க. அப்போ அந்த ஸ்கூலில் வந்து இடம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. இந்த மாதிரி புதுக்கோட்டையில் சேருங்க, அங்கே தான் எங்கள் வீட்டுக்கார எச்சமாக இருக்காருன்னு சொல்லி அவங்க எழுதி கொடுத்துட்டாங்க. அதனால தான் புதுக்கோட்டையில் 1981 என்னை சேர்த்தாங்க. அப்போ நான் சேர்ந்தப்போ வந்து தேவ சகாயம் அப்படின்னு சொல்லி ஒரு சார் இருந்தார், பிளைண்ட். இவர் அவருக்கும் ஒரு 30 வரைக்குமே நல்லா நார்மலாக கண்ணை தெரிஞ்சுக்கிட்டு தான் இருந்துதான். எப்படியோ ஒரு சூழ்நிலை தெரியாமல் போயிடுச்சுன்னு சொல்லுவார் கதையெல்லாம் அடிக்கடி. அப்போ நான் ஒரு நாள் சாகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய் நான் ஒரு இடத்துல உட்காந்துருந்தேன். ஆனால் யாரோ என்ன கூப்பிட்டாங்க, தேவ சகாயம் நீ சாக பிறந்தவன் அல்ல, கண் இல்லைன்னா சித்தரணுமா அப்படின்னு ஏதோ ஒரு குரல் கேட்டுச்சு. அதனால் திருப்பி எழுந்துச்சு வந்துட்டேன். இன்னைக்கு நான் வந்து ஒரு ஆசிரியராக அவன் முன்னாடி இருப்பேன், அடிக்கடி கதையெல்லாம் சொல்லுவார் எனக்கு. அதனால் நாங்கள் சேர்ந்த புதுசில் எங்களுக்கு வந்து பிரெயில் சொல்லித்தர அப்படின்னு சொல்லிட்டு சீனியர் அக்காங்க போடுவாங்க. ஒன்றா சேரும்போது ஃபிஃப்த் ஸ்டாண்டர்ட் வரைக்கும் தான் இருந்தது. அந்த ஃபிஃப்த் ஸ்டாண்டர்டில் வந்து துரணம் ஆறுமுகம் அப்படின்னு ரெண்டு அண்ணாங்க படித்தாங்க. எங்களுடைய காலகட்டங்களில் பொழுதுபோக்குன்னு பார்த்தீங்கன்னா ரேடியோ தான் இருக்கும், ஸ்லோ நேஃபம் தான் அதிகமாக வரும். அதில் வந்து இந்த பாட்டுக்கு பாட்டு அந்த மாதிரி ஆம் இல்லைங்கிற நிகழ்ச்சி இதெல்லாம் ஓடிட்டுருக்கோம், அதை வச்சு கேட்டுட்ருப்போம். அந்த மாதிரி நிகழ்ச்சிகளை கேட்டு தான் அந்த அண்ணா வந்து அவர் படிக்கிற காலகட்டங்களில் வந்து உணவுற்ற தினா விழாவுக்கெல்லாம் மாடர்ன் ஸ்கூலுக்கு தான் கூட்டிகிட்டு போவாங்க. அந்த மாடர்ன் ஸ்கூலில் போயிட்டு ப்ரோக்ராம்லாம் பண்ணும்போது அந்த அண்ணா வந்து பண்ணுவாங்க. இந்த மாதிரி ஆம் இல்லை எங்கள் நிகழ்ச்சி நடக்கும், அதில் வந்து ஒரு தடைக்கு மூணு தடைக்கு மேலே சொன்னால் அவங்க அவுட்டு, எல்லாருமே அவுட் ஆகி போயிட்டு ப்ரைஸ்லாம் வாங்கியிருக்காரு. அப்போது எங்கள் ஸ்கூல் வந்து வாடகை பில்டிங்கில் தான் இருந்துச்சு, லக்ஷ்மிபுரம் மரக்கடை வீதியில். மரக்கடை வீதியில் இருக்கும்போது நான் வந்து ஒரு ரெண்டு ரூம் இருக்கும், ஃபஸ்ட்டு ரெண்டாக வரும், அதில் வந்தோடனே ஒரு ரூம் வரும், அதுதான் கிளாஸ் ரூம். அஞ்சு கிளாஸுமே அந்த ஒரு ரூமில் தான் இருப்போம். அதை விட்டு கீழே இறங்கினோடனே டைனிங் ஹால், அதில் பெட்டி எல்லாம் வச்சுட்டு போ, ரெண்டு ரேக் இருக்கும், பாய்ஸ் கேர்ள்ஸ் எல்லாருமே பெட்டி அங்கே தான் வச்சுப்போம். இதுக்கடையில் அந்த கிளாஸ் ரூம்லேயே தான் ஒரு கப்போர்டு மாதிரி இருக்கும், அதில் காய்கறியெல்லாம் வச்சுட்ருப்பாங்க சமையலுக்கு. வெளியில் ஒரு கிச்சன் மாதிரி இருக்கும், அதை தவணோடனே ஒரு கிணறு மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு தொட்டி இருக்கும், அதில் தான் குளிப்போம். அப்போ வந்து அந்த பஞ்சாயத்து தண்ணின்னு சொல்லுவாங்க, நாங்கள் படித்த காலத்தில் அது வரும், அதில் தான் குளிப்போம். பாத்ரூம் வசதியெல்லாம் சொல்லிக்கிற அளவு கிடையாது, ஒரு சின்ன ஒரு கதவு போட்டு அடைச்சி வச்சுருப்பாங்க, அதை திறந்தால் வெளியே பெரிய சாக்கடை ஒன்று போகும் ரெண்டு சைடும். அந்த ஒரு சைடு சாக்கடையில் தான் நாங்களாம் பாத்ரூம் போவோம், காலையிலேயே சீக்கிரமாக அனுப்பிச்சு போயிடணும். ஏன்னா அதுக்கப்புறம் ஆள் மாட்டாங்க, போயிட்டு வந்துட்டு இருப்பாங்கன்ட்டு போக விட மாட்டாங்க. குளிக்கிறதுக்கு ஒரு தொட்டி இருக்கும், வரிசையால் தான் குளிப்போம். இந்த மாதிரி எங்கள் காலகட்டங்கள் போய்கிட்டு இருந்தது. இப்போ நான் சேர்ந்த புதுசில் சிதம்பரம் அப்படின்னு சொல்லி ஒரு வாட்ச்மேன் இருந்தார். நான் துரானான்னு ஒரு அண்ணன் சொன்னாலே அவங்க சீட்டில் வீரமான நிறத்தா படித்தாங்க, அவங்களுடைய ரிலேஷன் தான் இந்த சிதம்பரம் வாட்ச்மேன். அதுக்கப்புறம் தான் அருணாச்சலம் அப்படிங்கிற ஒரு சிங்கள வாட்ச்மேன் வந்தார். நாங்கள் இருக்கிற காலகட்டங்களில் ஆயம்மா மனோன்மணின்னு ஒரு அம்மா இருந்தாங்க, அவங்கள நாங்கள் அக்கான்னு தான் கூப்பிடுவோம். அவங்க வீட்டுக்கார் வந்து எதிர்க்க ஒரு அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸர் என்றி தேவதாசன் இருந்தார், அவங்க வீட்டில் அவங்களுக்கு டிரைவராக இருந்தார் அந்த மனோன்மணி அக்கா வீட்டுக்கார். எங்களுக்கு வந்து பார்த்துக்க அப்படிங்கிறது நைட்டில் ஆளெல்லாம் அதிகமாக இருக்க மாட்டாங்க வாட்ச்மேனை தவிர. இப்போது ஒரு நாளைக்கு இந்த சமையலுக்கு வந்து வாரத்தில் ஒரு நாள் இந்த சுபையானாவுக்கு லீவ் கொடுப்பாங்க, அந்த டைமில் அருணாச்சலம் மனோன்மணிக்கு அவங்களாம் சமைப்பாங்க. இப்படி காலகட்டங்கள் கேட்டிருந்தது. அதுக்கப்புறம் அந்த தோரானா செட்டு முடிச்சுட்டு போனப்போ எனக்கு வந்து பிரெயில் வந்து பிரேமான ஒரு அக்கா தான் போர்த்து படித்தாங்க அவங்க செட்டில், சரோஜா ரெண்டு பொண்ணுங்க மட்டும் அவங்க செட்டில், அவங்க பிரெயில் சொல்லி தந்துட்டு இருந்தாங்க. அப்போ நாங்களாம் போனோடனே எடுத்தோன்னே எங்களுக்கு ஆறு புள்ளி அடிக்கணும் அப்படின்னு சொல்லி தந்துட்டு இருந்தாங்க. அந்த ஆறு புள்ளினா நாங்கள் இருக்கிறப்பெல்லாம் மரத்தில் ஒரு ஸ்லேட்டு மாதிரி இருக்கும், அதில் கிளிப்பு மாதிரி ஒன்று கொடுத்துருப்பாங்கள பேப்பரை மாட்டிட்டு, கைடு ஒன்று கொடுப்பாங்க டூ லைன் இருக்கும், அதில் பிரெயில் மாட்டி வைக்கணும், ஒரு ஆணி மாதிரி இருக்கும், அடியில் அந்த கிளிப்பில் ஓட்டை போட்டு வச்சுருப்பாங்க, அப்படியே இறக்கி இறக்கி வச்சுட்டு வர மாதிரி ஒரு லைனுக்கு அடையாளம் வச்சுருப்பாங்க ஓட்டையை, அதுதான் கற்றுக்கணும். போனோடனே ஆறு ஒன்றா அதில் ஆறு புள்ளி அடிக்க கற்றுக்கணும். அந்த ஆறு புள்ளியை கற்றுக்கிட்டதுக்கப்புறம் தான் காய்கறியில் சொல்லி தந்துட்டு இருந்தாங்க. எனக்கு ஆறு புள்ளி அடிக்கவே வராது, எப்படி சாப்பாடு பில் அடிப்பாங்க அப்படின்னு நினச்சிட்ருக்கேன். ஆனால் ஒரு தடவை அந்த அக்கா சொல்லி சொல்லி கொடுத்தாங்க, அவங்களுக்கும் பொறுமையில இருந்து அந்த டூ லைன் ரயில் கைடு வந்து இரும்பில் தான் இருக்கும், எடுத்து மண்டையில் அடிச்சிட்டாங்க ரத்தம் வந்துச்சு. அப்புறம் அந்த அக்காவை திட்டிகிட்டு இருந்தாங்க, ஒரு வேலை அவங்க அடிக்கலைன்னா இன்றைக்கி நான் இவ்வளோ தூரம் பெரிய அளவு உயர்ந்திருப்பேன்னு தெரியாது. நாங்கள் படிக்கிற காலகட்டங்களில் ஆயுத பூஜையை ஒட்டி இல்லைன்னா தீபாவளியை ஒட்டி தான் காலாண்டு விடுமுறை விடுவாங்க, அதுக்கப்புறம் அரை ஆண்டு விடுமுறைங்கிறது பொங்கலை ஒட்டி வரும். இந்த மாதிரி தான் அப்போல்லாம் லீவ் விட்டுட்டு இருந்தாங்க. இப்போ மாதிரியா செப்டம்பர்லேயோ அல்லது டிசம்பர்லேயோ காலாண்டு அரை ஆண்டு விடுமுறையெல்லாம் கிடையாது அப்போ. ஆனால் வசதின்னு சொல்லிக்கிற அளவுக்கு ஸ்கூல் பெரிய அளவுலாம் இல்லை, ஏன்னா சின்ன இடம்தான். நாகலிங்க மரம் இருந்தது, வேப்ப மரம் இருந்துச்சு, ரெண்டு தென்னை மரம் இருந்தது. ஆனால் இப்போ இருக்கிற பசங்க வந்து அதை பழைய பில்டிங்கை கம்பேர் பண்ணி சொல்கிறாங்க. அது இல்லை, நாங்கள் இருக்கும்போது இருந்த பில்டிங்கில் கண்டிப்பாக அடுத்து வந்த செட்டெலாம் இருந்திருக்க மாட்டாங்க. ஏன்னா ஒரு தம்பி சொன்னால், நீங்கள் போனதுக்கப்புறம் பிள்ளைக்கு நீங்கள் பந்தலுக்கு மாற்றிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்படி நாங்களாம் படிக்கிறப்ப அதுக்கப்புறம் தான் ஆறுமுகம் அப்படின்னு ஒரு எச்சம் வந்தார், ஸ்கூல்லாம் போயிட்டு இருந்துச்சு. நல்லா ஒரு மலர நினைவுகள். இந்த தாவூதுன்னு ஒரு அண்ணாவுடைய அப்பா மலேசியாலேருந்து நல்லா வருவாங்கன்னா, அவங்க பசங்களுக்கு மட்டும் எல்லாம் ஒன்று தரமாட்டாங்க, ஸ்நாக்ஸ் எல்லாருக்கும் தருவாங்க. அதை போல் அண்ணா தரணும்னு ஒரு பையனோட அம்மாவும் வந்து தருவாங்க. ஏன்னா தூரத்தில் நான் பாலுன்னு ஒரு பையன் சொன்னேன், அவன் டேவிட்னு ஒரு பையன், தாஸ்னு ஒரு பையன்லாம் அப்பா அம்மாலாம் வரவே மாட்டாங்க. கருப்பையராஜன்லாம் அவங்களாவும் பார்சலிங்கனாலே எப்போ நான் ஊருக்கு போயிடுவாங்க. அந்த காலகட்டங்கள்லாம் பேரண்ட்ஸ் வந்தால் மட்டும்தான் வீட்டுக்கு அனுப்புவாங்க. லீவில் கூட ஃபோன் பண்ணி லெட்டர் போட்டு ஒரு வாரத்துக்கு முன்னாடியே வர சொல்லிடுவாங்க. இப்போ தானே ஃபோன்லாம் இருக்கு, அப்போ ஃபோன் கிடையாது. அதனால லீவுனால் முன்னாடியே எல்லா அப்பா அம்மாவுக்கும் ஒரு கார்டு தான் போஸ்ட் பண்ணு, 15 பைசா கார்டு, இல்லைன்னா இல்லாண்டுக்கு வரும் 15 பைசா 5 பைசா அந்த கார்டு வாங்கி அனுப்புவாங்க. அதே போல் ஆன்வல் லீவுக்கும் அப்படி தான் பண்ணுவாங்க. ஸ்கூல் திறக்கிறதுக்கு முன்னாடியே லெட்டர் போட்டு இந்த தேதியில் கூட்டு வந்துடுங்கன்னு சொல்லிடுவாங்க. அந்த சமையல்காரனெல்லாம் ரொம்ப நல்லா சமைப்பார். அவர் இந்த மசாலா கோலம்னு ஒன்று வைப்பாங்க, முட்டைக்கோசு தக்காளி குருமா எல்லாம் நல்லா இருக்கும். எப்படி அந்த ஸ்கூலில் படித்து அதுக்கப்புறம் போகிறதுல ஆறுமுகம் அப்படிங்கிற ஒரு எச்சம் வந்தார். நாங்கள் படிக்கிற காலத்தில் அதுக்கப்புறம் மொத்த 200 வார்டன் சார் வந்தாங்க. அவர் வந்து அவங்க ஒய்ஃப் அன்றைக்கி அப்படி இருந்ததுனால அதிகமாக காலையில் வந்து நைட் சாயங்காலம் போயிடுவார், நைட்டில் வரமாட்டார். அதுக்கு முன்னாடி பாபுஜின்னு ஒரு வார்டன் சார் இருந்தார், அது எங்கள் கூட மாடியில் மேலே தங்கியிருந்தார். அதனால் காலையில் எழுந்துச்சு பசங்களையெல்லாம் கூப்பிட்டு எக்ஸசைஸ் செய்ய வச்சுருவார். பொண்ணுங்களை கூப்பிட மாட்டார், அதனால் பசங்களை கூப்பிட்டு எக்ஸசைஸ்லாம் சொல்லி கொடுத்து நல்லா ஒரு ஆக்டிவாக வச்சுட்ருப்பாங்க. ப்ரோக்ராமெல்லாம் நாங்கள் வெளியில் தான் போய் பண்ணோம், பெரும்பாலும் வந்து பண்ண மாட்டோம். எப்படியே படிச்சுட்டு வந்தோம். நாங்கள் வந்து புதுக்கோட்டைக்கு போனதுக்கப்புறம் தான் பெயில் ஸ்கூல் ஒன்று இருக்குது, நம்மளும் வாழ்க்கையில் முன்னேறலாம், படிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை தந்தது அந்த பள்ளி தான். அந்த பள்ளியில் படித்து இன்றைக்கி நிறையா பி டீச்சர்ஸ் இருக்கிறாங்க. ஆனால் அந்த காலகட்டங்களில் ஒரு காலகட்டத்தில் பிளைண்டெல்லாம் படிக்க வைக்க மாட்டாங்க. ஒரு 1800 900 வந்து பிளைண்டு பிறந்தால் மலை மேலே வச்சு உருட்டி தள்ளி விட்டுருவாங்க. நாங்களாம் கேள்விப்பட்டிருக்கோம். ப்ளஸ் டூ முடித்தோடனே 10th படிக்கும் போதே நாங்கள் படிக்கிற காலகட்டத்தில் வந்து சிலபஸ் மாறிடுச்சு. அதனால் புக்காக எழுதணும், எழுதி தான் படிக்கணும் பிரெயிலில். அதனால் நாங்கள் 3 பேர் குரூப் லீடராக போட்டுருவாங்க, 12 பேர் எங்கள் செட்டில். நாங்கள் 3 பேர் 3 எழுதுவோம் உட்காந்து. அந்த 3 பேர் ஒருத்தர் தமிழ் எழுதுவேன், ஒருத்தர் இங்கிலீஷ் எழுதுவாங்க, ஒருத்தர் சயின்ஸ் எழுதுவோம். அந்த 3 பேர் என்ன பண்ணுவோம்னா மாற்றிக்குவோம் எழுதுனது, மாற்றி நைட்டெல்லாம் உட்காந்து எழுதுவோம், திருப்பி காலேஜ் படிச்சுட்டு போவோம். இப்போ தான் நாங்களாம் படிக்கும்போது ரொம்ப கஷ்டப்பட்டோம். ஏன்னா இப்போ தான் டேப் ரெக்கார்டு மெமரி கார்டு எவ்வளோ டெவலப் ஆகிருக்கு, அப்போல்லாம் பிரெயில் மட்டும்தான் நம்பி நாங்களாம் படித்தோம். டேப் ரெக்கார்டுங்கிறதெல்லாம் கிடையவே கிடையாது, ரெக்கார்ட் பண்ணித்தர ஆளும் இல்லை. யாராவது ஒரு குரூப் லீடர் ஒரு நார்மலாக வர சொல்லுவாங்க, அவங்க சாயங்காலம் ஸ்கூல் ஒத்துல வந்து படிப்பாங்க. அவங்க வந்து 3 பேருக்குமே வாசிப்பாங்க அட் அ டைமில். அது நாங்கள் நல்லா கூர்ந்து கவனிச்சு தான் எழுதணும். அந்த மாதிரி எழுதி தான் நாங்களாம் படித்தோம். எப்படியும் நம்ம வேலைக்கு போகணும், நமக்கு வந்து கல்யாணம் பிள்ளைங்க ஒரு தடையாக இருக்கக்கூடாது அப்படின்னு படிக்கணும்ட்டு பெரியோட பிஎட் முடித்தேன். 2011 தான் முடித்தேன். முடிச்சுட்டு 12 எக்ஸாம் டெட்டுக்கும் படித்தேன், டிஎன்பிஎஸ்சிக்கும். அந்த டைமில் தான் என்னுடைய பேட் லக்கு, டெட் 1.5 மணி நேரம் அதில் நான் செலக்ட் ஆகலை. 2013 டிஎன்பிஎஸ்சியில் செலக்ட் ஆகிட்டேன். அப்போது 2012 ஜெண்டர் ஸ்பெஷல் டிஎன்பிஎஸ்சி வச்சாங்க, அதில் நான் டைப்பிஸ்ட்னு போட்டதுனால அது எனக்கு கிடைக்காம போச்சு. அடுத்தது ஜூனியர் அசிஸ்டண்ட் அப்படின்னு போட்டு அப்ளை பண்ணதுனால 2013 தேர்ட் பேட்சில் தான் எனக்கு நம்பர் வந்திருந்தது. அது நான் பார்க்கல, ரிசல்ட் வந்திருக்குன்னு சொன்னாங்க, நான் போய் பார்க்கல. அப்புறம் எங்கள் வீட்டுக்காரர் வேலை செய்கிற ஸ்கூலுக்கே வெரிஃபிகேஷன் லெட்டரே வந்துருந்துச்சு, சர்வே டிபார்ட்மெண்ட்டுக்கு. அங்கே போய் வேலை செஞ்ச 1 வருஷம். அப்புறம் பிஆர்டெட்டில் போகணும்னு போராடி படித்து டீச்சர் வேலைக்கு வந்தேன். இப்போ 10 வருஷமாக டீச்சர் வேலை செஞ்சிட்ருக்கேன். உங்களுடைய லைஃப்க்கு படிப்பு ஒரு முன்னேற்றமாக இருக்கணும், நமக்கு கண் இல்லைங்கிறதும் தடையாக இருக்கக்கூடாது. வாழ்க்கையில் சாதிக்கணும்னு நினைக்கும் போதெல்லாம் எத்தனையோ சோதனைகள் வரலாம், அது மீறி நம்ம சாதனையை நோக்கி தான் நம்ம பயணம் பண்ணணுங்கிறத நான் நிறையா என்னுடைய அனுபவத்தை நான் பட்டு கற்றுக்கிட்ட பாடங்கள் நிறையா நீங்களும் நிறைய சாதனைகளை சந்திச்சுனாலும் கூட சோதனையை மீறி தான் அந்த சாதனைக்குள்ள வந்திருப்பீங்க. நம்மளுடைய வாழ்க்கைங்கிறது நாம வாழ்ற வரைக்கும் இல்லை, நம்ம மற்றவங்களுடைய மனசுல எந்த அளவுக்கு வாழ்றோம் அப்படிங்கறதுதான் நம்மளுடைய நோக்கமா இருக்கணும். நம்ம மற்றவங்களுக்கு ஒரு முன்னுதாரணமா இருக்கணும். எத்தனையோ பேர் எனக்கு டீச்சரா வேலை செய்வீங்க, நிறைய கஷ்டங்களை எதிர்கொள்வீங்க. ஏன்னா நானும் அந்த கஷ்டத்தை என்னதான் நம்ம வந்து நார்மலோட ஈக்குவலா பாடம் எடுத்தா கூட நமக்கு அங்கே வந்து மைனஸ் அப்படிங்கிறது இந்த பார்வை இல்லை அப்படிங்கிறத மைனஸாக வச்சுக்கிறாங்க. ஒரு டென்த்து கொடுக்க கூட யோசித்து யோசித்து தான் கொடுப்பாங்க. நீங்கள் எல்லாருமே அந்த மாதிரி நிறைய பேர் டீச்சராக வேலை செய்யணும், அந்த அனுபவம் உங்களுக்கு இருந்திருக்கும். அவங்களெல்லாம் நம்ம வந்து கண்டுக்கக்கூடாது. அவங்க முன்னாடி நம்மளும் நம்மளுடைய பயணத்தை தொடரணும், நல்ல வெற்றியாக கொடுக்கணும், ரிசல்ட்டை நல்லபடியாக கொடுத்தா அவங்களே ஆஹா இவங்கள நம்ம கொடுக்காம இருந்தோமே அப்படின்னு இது பண்ணுவாங்க. இதை நான் எப்போ வந்தேன்னா, நான் வந்து டென்த்து ஃபஸ்ட்டு படப்பையில் ஒரு 7 வருஷம் வேலை செஞ்சேன் கிளாஸ் ஸ்கூலில். அப்போ எனக்கு டென்த்து கொடுத்தாங்க. எனக்கு முன்னாடி இந்த சோசியல் டீச்சர் ரிட்டையர்ட் ஆகி போயிட்டாங்க, டென்த்து கொடுத்தாங்க, நல்லா எடுத்துகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் அவங்க எனக்கு கொடுக்கல 2 வருஷமா. அப்போ நான் ட்ரான்ஸ்ஃபர் ஆகி இங்கே எங்கள் வீட்டுக்கிட்ட வரும்போது தான் ஒரு சார் பேசணும்னு சொன்னார், அவங்க நல்லா டென்த் எடுத்து நல்லா கோச்சிங் கொடுத்து பிள்ளைங்களுக்கு நல்ல ரிசல்ட்லாம் கொடுப்பாங்க, நல்லா பிள்ளைங்களுக்கு புக்ஸு கைடு எல்லாமே அவங்க சொந்த செலவில் வாங்கி கொடுத்தாங்க. இதே போல் ஸ்நாக்ஸ்லாம் வாங்கி கொடுத்தாங்கன்னு சொல்லும்போது தான் அப்போதைக்கு ஏஎச்எம் அந்த ஒரு இல்லை, அவங்களால மாடியாகி போக முடியாதுங்கிற காரணத்தில் தான் நான் கொடுக்கலன்னு சொல்லி சமாளிச்சுட்டாரு. அந்த மாதிரி நம்மளுடைய வெற்றியை வந்து நம்ம எப்போ அந்த இடத்த விட்டு போகிறப்போ அப்போ சொல்லுவாங்க. அதனால் நம்ம வந்து அதுக்கெல்லாம் வந்து இப்போ பயந்தோ அல்லது மற்றவங்களுக்கு நம்ம தப்பு செய்யலைன்னா யாருக்குமே பயப்படாமல் வேலை செய்யலாம் தைரியமாக. நம்ம பக்கம் வந்து நியாயம் இருக்குன்னு நம்ம தெரிஞ்சால் போராடணும். நீங்களும் போராடுங்க, பார்வை இல்லைங்கிறது ஒரு குறையாக எடுக்காதுங்க. தயவுசெய்து படிக்கிற பிள்ளைங்க பிரெயிலை கற்றுக்கோங்க, பிரெயில் ரொம்ப முக்கியம். டெக்னாலஜிங்கிறதுலாம் இப்போ வந்தது, பிரெயிலுங்கிறதுலாம் ஆரம்பத்தில் இருந்தது. வர்ற பிள்ளைங்களாம் பிரெயில் படிக்க கஷ்டப்படாதீங்க. இன்டகிரேட்டட் ஸ்கூலில் போய் படிக்கிறத விட நம்மளுடைய சிறப்பு பள்ளிகளில் படிங்க, அது உங்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்பாக இருக்கும்.
இதுவரை வழிகாட்டும் வெளிச்சம் பகுதி 42 கேட்டு ரசித்த புதுகை பண்பலை நேயர்கள் அனைவருக்கும் நன்றி.
நேர்களே, இதுவரை காஞ்சிபுரம் மாவட்டம் படப்பை அரசு மகளிர் மேல்நிலைப் பள்ளியின் சமூக அறிவியல் பட்டதாரி ஆசிரியர் திருமதி மா அங்குப்பிள்ளை அவர்கள் அவருடைய பள்ளி பருவத்தின் நினைவுகளை நம்முடன் பகிர்ந்து கொண்டதற்கு மக்கள் சார்பாகவும் புதுகை பண்பலை சார்பாகவும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் இந்நிகழ்ச்சி குறித்த உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு அனுப்ப வேண்டிய புலன இலக்க எண் 6380077950 என்ற எண்ணிலும் புதுகை FM 91.2@gmail.com என்ற மின் அஞ்சல் முகவரியிலும் தெரிவிக்கலாம். மேலும் இது போன்ற பல்வேறு வகையான தகவல்களை கேட்டு மகிழ தொடர்ந்து இணைந்திருங்கள். இது புதுகை பண்பலை 91.2 மக்கள் வானொலி, மக்களுக்கான சமுதாய வானொலி.